நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஜூலியன் அவர்களே.
வணக்கம் ரே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
ஆமாம், உங்களை சந்திக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி. இப்போ சென்ட்ரலிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். ஏன்னா நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து இப்போ புதிதாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு என்ன உதவிகள் இருக்கின்றன?
புதிதாக ஒரு குழந்தை பெறுவோருக்கு வேலை பார்க்கும் பெற்றோர் தமது புதிதாக பிறக்கும் அல்லது அவர்கள் தத்தெடுக்கும் குழந்தையை பார்ப்பதற்கு கொடுக்கும்படி, அதற்கு பெயர் பேரண்டல் லீப்பே என்று சொல்வார்கள். அது 18 வாரங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதை பெறுவதற்கு அவர்கள் அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் அவர்களுடைய நிர்வாகிகளுடன் பேசி அவர்களுடைய அனுமதியை பெற வேண்டும். அவர்களை அனுமதியை பெற்ற பின் அவர்கள் சென்ட்ரலிங்குக்கு இணையதளம் மூலம் அந்த விண்ணப்பத்தை போட்டால் நாங்கள் அவர்களது வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களுடன் பேசி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை சென்ட்ரலிங் அவர்களுடைய நிர்வாகம் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கும். அது அவர்கள் 18 வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம்.
சரி, இப்போ பெய்டு பேரண்டல் லீவ்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ இது கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து தகுதி பெறணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான தகுதிகள் தேவை, அதை விளக்குங்களேன்.
அதாவது அவர்கள் முழுநிற வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கடந்த 13 மாதத்தில் அவர்கள் 10 மாதமாவது தொடர்ந்து வேலை செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் $150,000 குறைவாக இருக்க வேண்டும்.
பெற்றோர்களுக்கு கிடைக்கின்ற இந்த நிதி உதவி அல்லது சென்ட்ரலிங் வழங்குகின்ற இந்த மானியம், இப்போ டேட் அண்ட் பார்ட்னர்ஸ் பேமெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா,
அதாவது தகப்பன்மார் அல்லது துணைவருக்கான படியே,
சரி அதை கொஞ்சம் விளக்குங்களேன்.
இப்ப வேலை பார்க்கும் அப்பாமார்க்கு புதிதாக பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கு அல்லது அவர்கள் தத்தெடுத்து கொண்ட பிள்ளையை பராமரிப்பதற்கு கொடுக்கும் பண உதவி அது, ஆனால் 2 வாரங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். ஆனால் அவர்கள் அதை குழந்தை பிறந்தவுடன் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் பொறுத்திருந்து 50 வாரத்துக்குள் தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் அந்த படியை பெற்றுக்கொள்ளலாம்.
சரி, இப்போ தகப்பனார் அல்லது வந்து தந்தை பெறுகின்ற இந்த டேட் அண்ட் பார்ட்னர் பேமெண்ட்டுக்கு இப்போ ஒருத்தர் தகுதி பெறணும்னா அதுக்கும் தகுதி இருக்கும் இல்லையா, என்ன மாதிரியான தகுதிகள்?
அதாவது அவர்கள் வேலை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். வேலை தளத்திலிருந்து லீவ் எடுத்து பிள்ளைகளை பராமரிப்பதற்காக இல்லாத துணைவருக்கு உதவியாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும் பண உதவிதான். அது 2 வாரங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும்.
சரி, இப்போ இந்த மாதிரி இந்த பேமெண்ட்டு, இந்த நிதி உதவி பெறதுக்காக எப்படி விண்ணப்பம் செய்கிறது?
அது மிகவும் இலகுவாக செய்யலாம். இணையதளம் மூலமாக அவர்கள் அந்த விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அத்தோடு அவர்கள் பிறக்கப் போகும் பிள்ளை, அதாவது 3 மாதத்துக்குள் பிள்ளை பிறக்கப் போவது என்று சொன்னால் அவர்கள் 3 மாதத்துக்கு முன்பாகவே இந்த விண்ணப்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்கலாம்.
சரி, இப்போ சைல்டு கேர் சப்சிடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு குழந்தை வந்து 13 வயது ஆகிற வரைக்கும் கிடைக்கிற அந்த சைல்டு கேர் சப்சிடி, அதை வந்து எப்படி பெறலாம் அப்படின்னு விளக்குங்களேன்.
சைல்டு கேர் சப்சிடின்றது, அதாவது இந்த குழந்தைகள், அதாவது வேலை பார்க்கும் பெற்றோர்கள் வேலைக்கு போவர்களாக இருந்தால், அவர்கள் காலை 7 மணிக்கு வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் பராமரிப்புக்காக குழந்தை பராமரிப்பு நிலையங்களில் விடுவார்கள். அப்படி விடும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பண உதவி தான் இந்த சைல்டு கேர் சப்சிடி என்றது. அது அவர்கள் பெற்றோருடைய வேலை, அவர்கள் அதாவது முழு நேர வேலை செய்கிறார்களா அல்லது பார்ட் டைம் பகுதி நேர வேலை செய்கிறார்களா என்பதை பொறுத்தது. உதாரணத்துக்கு அம்மா அப்பா 2 பேரும் வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த சைல்டு கேர்ல விட்டு போனால் அவர்கள் அந்த சைல்டு கேர்ல வேலைக்கு போய் திரும்பி வீடு வர மட்டும் அந்த பிள்ளையை பார்ப்பதற்கான படியை அரசாங்கம் அந்த சைல்டு கேர் சென்டருக்கு தான் கொடுக்கும். அதாவது பெற்றோருக்கு எந்த பண உதவியும் கையில் வராது. தேவையான உதவி முழுக்க அந்த பண கட்டணம் முழுக்க சென்ட்ரலிங் நேரடியாக அவர்கள் அந்த குழந்தையை பராமரிப்பு நிலையத்துக்கு கொடுக்கும். அதற்கும் அவர்களுடைய வருமானத்தை பொறுத்தது. அவர்களுடைய வருமானம் உயர்ந்த வருமானமாக இருந்தால் அந்த ஒரு விகிதாசாரப்படி அவர்களுக்கு, அதாவது இப்போ ஒரு பிள்ளைய பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு மணத்தியாலத்துக்கு $10 என்றால் அந்த $10 இவருடைய வருமானத்தை கொண்டு கணக்கு பார்த்து அந்த விகிதாசாரப்படி அவருடைய சாதகப்பனுடைய இன்கம் $150,000 இருந்தால் அவர்கள் கொடுக்கும் அந்த கட்டணம் விகிதாசாரப்படி குறைக்கப்படும். அதாவது ஒரு 50% 50% சார்ஜரை சென்ட்ரலிங் கொடுக்கும், மீதியை பே பண்ண வேண்டும்.
குழந்தைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், குழந்தைகள்னால் வந்து பெற்றோருக்கு கிடைக்கிற நிதி உதவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்போ மெல்பர்னில் நடக்கிற அந்த லாக்டவுன் இருக்கு இல்லையா, இந்த லாக்டவுன் தொடர்பான சில ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஆட்களுக்கு வந்து நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு அரசு அறிவித்ததே, அது எப்படி சென்ட்ரலிங் வழியாக கிடைக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன்.
மெல்பர்ன் பகுதியில் வசிப்பவர்கள் இந்த லாக்டவுன் காரணமாக அவர்களுடைய வேலைக்கு செல்ல முடியாமல் அல்லது அவர்கள் வேலை பார்க்கும் இடங்கள் மூடப்பட்டிருந்தால் அவர்கள் சென்ட்ரலிங்குக்கு இந்த கொரோனா வைரஸ் பேமெண்ட் என்று ஒரு பேமெண்ட் புதிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மட்டும் சூழ்நிலை காரணமாக அவர்கள் வேலைக்கு போகாமல் அவர்களது வருமானம் தடைப்பட்டிருந்தால் அவர்கள் நேரடியாக சென்ட்ரலிங்குக்கு விண்ணப்பத்தை போட்டால் பகுதி நேர வேலை அதாவது 20 மணித்தியாலத்துக்கு மேலே வேலை செய்பவர்களுக்கு சென்ட்ரலிங் $500 கொடுக்கிறது. 20 மணித்தியாலத்துக்கு குறைய வேலை செய்பவர்களுக்கு $325 கொடுக்கிறது. இது ஒரு ஒன் ஆஃப் பேமெண்ட், அதாவது ஒரு முறை கட்டணம் மட்டுமே. இதை விண்ணப்பிப்பவர்களுக்கு சென்ட்ரலிங் இணையதளம் மூலமாக சென்று விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். மிகவும் இலகுவான விஷயம், அவர்களுடைய வேலை பார்க்கும் இடத்தின் விலாசங்கள் அத்தனையும் அவர்கள் கொடுக்க வேண்டும். அதன் வழியால் சென்ட்ரலிங் அந்த இதுகளை பிறகு நேரடியாக அந்த வேலை பார்க்கும் நிலையங்களோடு ஒப்பிட்டு பார்த்ததற்கு உதவியாக இருக்கும்.
இப்போ இந்த நிதியாண்டு முடிய போகுது இல்லையா, இப்போ ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் அதை வந்து கணக்கீடு செய்கிற நேரம் இது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன் என்ன செய்யணும்.
இந்த நிதியாண்டு 30ஆம் தேதி இந்த மாதம் 30ஆம் தேதியோட முடிவடைய போகிறது. குழந்தை உள்ள பெற்றோர்கள் அவருடைய ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் அடுத்த வருஷத்துக்கு பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அவர்கள் அதாவது 2021-22 ஆண்டுக்கான குத்துமதிப்பான எஸ்டிமேட் என்று சொல்வார்கள், அவருடைய வருமானம் எவ்வளவு என்பதை இந்த மாதம் முடிவதற்கு முன் சென்ட்ரலிங்குக்கு அறிவிக்க வேண்டும். அதை அவர்கள் இணையதளம் மூலம் செய்வது மிகவும் இலகுவாயிருக்கும். அப்படி செய்யாவிட்டால் அவருடைய ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் ரீகன்சிலியேஷன் என்று சொல்வார்கள், எண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் இயர் த ரீகன்சிலியேஷன் ஹேப்பன்ஸ். அந்த ரீகன்சிலியேஷன் ஹேப்பனிங் டைமில் இவை இந்த வார வருஷத்துக்கான எஸ்டிமேட் இல்லை என்று சொன்னால் அவருடைய ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட்டில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதே போல இந்த சைல்ட் கேர் பெனிஃபிட் அந்த அதுக்கான எஸ்டிமேட்டும் அவர்கள் அப்போதே சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் 2019-20 ஆண்டு அவர்கள் சைல்ட் கேர் பாவித்து சைல்ட் கேர் சப்சிடி பெற்றிருந்தால் அவர்கள் அவருடைய டாக்ஸ் ரிட்டர்ன் அதாவது அவர்களுக்கு வருமானம் என்ன என்பதை அவர்கள் டாக்ஸ் ஆஃபீஸ் மூலம் அதையும் அறிவிக்க வேண்டும்.
மிக்க நன்றி ஜூலியன் அவர்களே, சென்ட்ரலிங் குறித்த விரிவான தகவலை தந்தீர்கள், மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி ரே, மீண்டும் சந்திப்போம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.